SBS தமிழ்.
சைபர் சங்கி என்கிற இந்த சங்கர நாராயணன் பேஸ்புக்ல பல பேரை நண்பர்களாக்கி சேட்டைகள் செய்து ஆட்டைகள் போடுறதுல பலே கில்லாடி வரானார்.
நீங்க அங்க வீட்டுல பணமும் நகையும் திருடுனீங்களா?
ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ மே கரெக்ட்?
புரியலையே.
புரியுற மாதிரி சொல்றேன் வரானார். பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆன முதல் வாரத்திலேயே திஸ் இஸ் மை ஃபேமிலி, திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு ஃபுல் அட்ரஸோட போட்டோ போட்டு எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த பேராசையை இவர் தான் கிள்ளி எடுத்து விட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் குடும்பத்தோட கோவா போறேன், திரும்பி வர்றதுக்கு 3 நாள் ஆகும், ஐ மிஸ்ஸிங் மை ஹோம்னு போட்டார் மேடம். நானும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீட்டுக்குள்ள போனேன். போய் நெட்டால் பண்ணா மேடம், குடும்பத்தோட பீச்சில் கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க, நானும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு கமெண்ட் போட்டேன். அதுக்கப்புறம் அவர் வாங்கி வச்சிருந்த பிராந்தி குடிச்சு நானும் நல்லா என்ஜாய் பண்ண மேடம். 3 நாளுக்கு அப்புறம் பேக் டு சென்னைன்னு போட்டார். நானும் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிட்டேன், ஆந்தினே ஓமன் சொன்னார். நானும் வாந்தி எடுத்ததெல்லாம் தொடச்சு எஸ்கேப் ஆயிட்டேன்.
காக்கி சட்டை திரைப்படத்தில் சமூக வலைதளங்களின் பாவனை குறித்து இடம்பெற்ற ஒரு விமர்சன காட்சியது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் இன்று பெரும்பான்மையான மனிதர்களின் வாழ்வில் இன்றியமையாத அங்கமாக மாறி வருகின்றன. நவீன உலகில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக சமூக வலைதளங்கள் திகழ்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. கையடக்க கணினி மற்றும் செல்போன்களின் பயன்பாடு அதிகரித்து வரும் சூழலில் சமூக வலைதளங்களை உபயோகிப்பவர்களின் எண்ணிக்கையும் பன்மடங்கு பெருகி வருகிறது. சமூக வலைதளங்களை ஆண்கள் அதிகமாக ஏன் நாடுகிறார்கள் என்று கூறுகிறார் திருச்சி தூய வள்ளனார் கல்லூரியில் காட்சி தகவலியல் துறையில் உதவி பேராசிரியராக கடமையாற்றுபவரும் சமூக வலைதளங்களும் இணையதள அடையாள உருவாக்கமும் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவருமான அருட்தந்தை முனைவர் ஆ. இருதயராஜ்.
4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக 25% பயன்படுத்திக் கொண்டிருந்த ஆண்கள் இப்பொழுது 40-50% அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். ஒன்று குறிப்பாக பார்க்கின்ற பொழுது 60-50 வயதிலிருந்து 64 வயது உள்ள ஆண்கள் அதிகமாக பயன்படுத்துவதாக ஒரு தரவு சொல்லுகின்றது. எதற்காக பயன்படுத்துகிறார்கள் பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது குறிப்பாக பழைய நண்பர்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக, இன்னொன்று வந்து புதிய நட்புகளையும் உறவுகளையும் உருவாக்கிக் கொள்வதற்காக இந்த சமூக வலைத்தளங்களை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள்.
சமூக வலைத்தளங்களை தான் உபயோகிக்க ஆரம்பித்தது எப்படி என்று கூறுகிறார் மெல்பனில் வசிக்கும் ரவி நானா.
சமூக வலைத்தளத்துக்கு வந்தது என்னுடைய கசின் மூலமாக. ஒரு 2.5 வருடங்கள் தான் இருக்கும் நான் பேஸ்புக் அதுலாம் வந்தது. அதுல எனக்கு கிடைத்த நன்மை வந்து என்னுடைய பாடசாலை நண்பர்கள், அடுத்தது நான் பக்தாத் இராக்கில் ஒரு 5 வருடங்கள் வேலை செய்யும் போது அங்கு கிடைத்த நண்பர்கள், இப்படி பல சிலரை எனக்கு மீண்டும் அறிமுகப்படுத்தினதும் சமூக வலைத்தளம் தான். அதனால அதை நான் ஒரு நன்மையாக ஒரு பாசிட்டிவாகத்தான் பார்ப்பேன். தவறான வழியில பாவிக்கும் போது தவறு, ஆனா அதே நேரத்தில் பல நன்மைகளும் இருக்குது.
ரயிலிலும் பஸ்களிலும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் புன்முறுவல் செய்ய நேரம் இல்லாத அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் தத்தம் செல்போன்களில் மூழ்கி விடுகின்றனர். அதிலும் குறிப்பாக செல்போனில் சமூக வலைத்தளங்களைத்தான் எந்நேரமும் பலரும் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. சமூக வலைத்தளங்களை ஆண்கள் பயன்படுத்தி அடிமையாகும் சாத்தியம் அதிகம் காணப்படுவதாக கூறுகிறார் அருட்தந்தை முனைவர் ஆ. இருதயராஜ்.
எவ்வளவு நேரம் அதுல செலவழிக்கிறோம் என்பது தெரியாமலேயே அதுல செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இதனால வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து 4 நண்பர்களோடு அமர்ந்து பேசுவது, உரையாடுவது, சேர்ந்து சிரிப்பது, சேர்ந்து சாப்பிடுவது, அதெல்லாம் இயல்பாக இருந்தது, ஒரு நட்புக்கான அடையாளமாகவும் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் குறைந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய அறையிலேயோ அல்லது தனியான இடத்திலேயோ செல்போனோடும் ஐபேட் மற்றும் தனிப்பட்ட வகையில கம்ப்யூட்டரோடும் அமர்ந்து அவருடைய நேரத்தை செலவழிக்கின்றார்கள். ஸோ ஒரு வகையில் இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தியிருக்கின்றது என்று கூட சொல்லலாம். இது வந்து சமூக உறவுகளுக்கு அப்பாற்பட்டது, எதிரானது. 4 பேர் சேர்ந்து அமர்ந்து பேசுவதில் இருக்கிற மகிழ்ச்சி தனியாக அமர்ந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் முன்னாடி பேசுவதில் கிடைப்பதில்லை என்பது என்னுடைய கருத்து. அதே போல் வந்து சமூக மயமாக்கல், சோசியலைசேஷன் என்று சொல்லுகின்ற நிகழ்வு இன்றைக்கு ஆன்லைனிலேயே நடைபெறுகின்றது. ஆன்லைன் சோசியலைசேஷன், மனிதன் நேருக்கு நேராக இன்னொரு சக மனிதனிடம் பேசுவதை தவிர்த்து மனிதன் இன்னொரு மெஷினோடு பேசுகின்ற ஃபேஸ் டு டிவைஸ் என்கிற நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறத நான் பார்க்க முடியும். ஒரு வகையில மனிதனை அடிமைப்படுத்திருக்கின்றதான் சொல்ல வேண்டும்.
சில நேரங்கள்ல எனக்கிட்டேயும் அந்த பழக்கம் என்ன அறியாம இப்ப ஏற்படுகிறதோன்ற ஒரு பயமும் எனக்கும் வந்துட்டு, சில நேரங்கள்ல கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தாலும் போன் எடுத்து நானும் செக் பண்றேன், நான் ஏதாவது மெசேஜ் வந்திருக்குதா, யாராவது அனுப்பி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, அது வந்தவுடனே அதுக்கு ஏதாவது ஒரு பதில் அனுப்பினா பெட்டரா இருக்குமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நானும் ஆளாகிட்டேன். இப்ப எனக்கே ஒரு பயம் வந்துட்டு.
ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஏதாவது ஒன்று நம்மை அடிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் மெல்பர்னில் வசிக்கும் அறிவழகன்.
அப்பா அம்மா இந்த காலங்களில் கூட அவர்கள் காலையில் போனால் செய்தி பத்திரிகை எடுத்து சில பேர் முன்பக்கத்திலேருந்து பின்பக்கம் வரையும் வாசிக்காமல் உழும்ப மாட்டினோம், ஒரு வேலையும் செய்ய மாட்டினோம். அப்போ அவர்களுக்கும் அந்த வேலையில் விட்டு போட்டு செய்கிற வேலைகள் இருந்தது. அது மாரி பாக்கிக்கல எல்லாரும் இது ஒவ்வொருத்தரை பொறுத்தது. சில பேருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தலாம், அவர்கள் நேரங்களை கட்டுப்படுத்த இல்லைன்னு சொன்னால். மற்றும்படி அவர்களும் முன்னம் இருந்த மூதாதையர் மாதிரித்தான் வேறு வேறு காலங்களில் வாழ்கிறார்கள். அதுல இப்ப சமூக வலைத்தளம் அவர்களுக்கு செய்தி சொல்ற இல்லாட்டி தங்களோட கருத்துக்களை சொல்ற ஒரு சாதனமா இருக்கிறது என்பது இந்த கருத்து.
சமூக வலைத்தளங்களை பாவித்து ஆண்கள் தங்களது நட்பு வட்டாரங்களை பெருக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த நட்பு வட்டாரங்கள் நிலையானதுதானா?
இதனால வந்து நிறைய நண்பர்கள் வந்து கிடைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமிதம் இருந்தாலும் அந்த நண்பர்களும் நட்பு ஓட்டமும் இணையதளத்துக்குள்ளே இருக்கின்றது. இணையதளம் ஒருவேளை அறிந்துவிட்டால் அந்த நட்புகள் எல்லாம் ஒருவேளை இல்லாமல் கூட போய்விடும். இந்த நட்பு என்பது ஒரு நிலையான நட்பு கிடையாது, ஒரு தற்காலிகமானது. அதில் கிடைக்கின்ற சந்தோஷமும் ஒரு விதமான மகிழ்ச்சியும் நிலையில்லாது என்பதை மீண்டும் மீண்டும் மனிதனுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். எனவே பார்த்தீங்கன்னா வீட்டில் பிள்ளைங்களோட ஆண்கள் நேரம் செலவழிக்கிறதில்ல, மனைவியோடு அதிக நேரம் செலவழிக்கிறதில்ல, மாறாக இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களுக்குள்ளே அதிக நேரம் செலவழிப்பதன் மூலமாக ஒரு சிலர் தங்களுடைய தூக்கத்தையே இழந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக தூங்கவில்லை என்பதால் அதனுடைய உடல்நலத்தையும் பாதிக்கின்றது என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை.
சமூக வலைத்தளங்களை நாம் பாதிக்கல, என்னுடைய உணர்வு வந்து நான் இன்னும் ஒரு ஆக்களோட இல்லாட்டி எனக்கு தெரிந்த நண்பர்களோட பேசி கொண்டிருக்கிறேன், இல்லாட்டி தொடர்ந்து பங்கு பற்றி கொண்டிருக்கிறேன், இல்லாட்டி அவர்களோட உறவு கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தோட தான் எனக்கு பழகக்கூடியதா இருக்குது. பிசிக்கலா அந்த பகுதியமா ஒரு ஆள் பக்கத்துல இருந்து கதைக்கிறது இல்லை என்றாலும் அதுவும் ஒரு விதத்துல நாங்கள் தனிமைப்படாம இருக்கிற ஒரு நிலைமை என்றுதான் நான் நினைக்கிறேன்.
சமூக வலைத்தளங்களின் பயன்பாட்டில் நன்மைகளும் தீமைகளும் கலந்தே இருக்கின்றன. மெல்பர்னில் வசிக்கும் ரவி நானா.
சில விஷயங்களை பார்க்கும் போது ஒரு எரிச்சல் வர்ற மாதிரி இருக்கு. அதாவது பல்லு மினுக்கிறதுல இருந்து வீட்டுல பிரியாணி சமைச்சிட்டு சட் பானையோட சோறு காட்டுறது அதுல எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தேவையான்னு இருக்கு. இது அடுத்தது இப்ப கிட்டடியில நான் அண்மையில சந்திச்சோன்னு இந்த டிக்டாக்ன்ற ஒரு அண்மையில இப்ப வேகமா பரவி கொண்டு வர இது அது மிமிக் பண்றதுன்னு தான் நான் இவ்வளவு நான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா சில பேர் அதை தவறான முறையில பயன்படுத்துறாங்கன்றதும் எந்த ஒரு குறைபாடா நான் சொல்ல விரும்புறேன். உண்மையை சொல்லப்போன ஒரு கோபம் வருது. எந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்தவர் எங்க சிட்னில இருந்து வந்த சாப்பாட்டுக்கு போனோம், சாப்பாடு வந்து அதுக்கு இவர் மச்சான் நின்றுட்டு முதல்ல ஒரு படம் எடுத்தார் சாப்பாட்டை. அதுக்கப்புறம் நானும் அவரும் அந்த சாப்பாட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு படம். உண்மையிலேயே நாங்க கதைத்தது அங்க இருந்தது ஒரு ஒரு மணிக்கு மறு மணி நேரம் என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் நாங்க வீணா இந்த போன்லயும் அதை அப்டேட் பண்றதுலயும் தான் போனது. அப்ப சாப்பிட்டுட்டு அவரோட காய்ச்சது மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் தான்.
சமூக வலைத்தளங்களின் நன்மைகளை ஆண்கள் எப்படி தமது வாழ்வுக்கும் தொழிலுக்கும் பயன்படுத்திக் கொள்வது என்கின்ற பார்வை மட்டுமே அவர்களை முன்னோக்கி நகர்த்தும் என்கிறார் அருட்தந்தை முனைவர் ஆ. இருதயராஜ்.
இதில் நிறைய நன்மைகள் இருக்கு. இப்ப என்னை பொறுத்தளவுக்கு நான் உருவாக்கி இருக்கின்ற குரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சமூகத்துக்கு பயன்படுகின்ற அறிவார்ந்த விஷயங்கள், சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்புகளை நிறைய பகிர்ந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மாதிரி குழுக்கள் வந்து ஆரோக்கியமான விதத்தில் அதை பயன்படுத்துறாங்க. நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டன, செய்திகளும் தரவுகளும் பகிரப்பட்டன. ரெண்டாவது வந்து அறிவியல், மருத்துவம், உடல் சார்ந்த பிரச்சனைகள், இதை பற்றியான எனக்கு தெரியாத தகவல்களை சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்குமான வாய்ப்பாகவும் இருக்கின்றது. அதை எல்லோரும் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் ஒத்த சிந்தனையுடைய நபர்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து தங்களுடைய சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையிலே சமூக வலைத்தளங்கள் நம்முடைய நேரத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் அல்லது அது நம்மை பயன்படுத்தாமல் நாம் அவற்றை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது இன்னும் கூடுதலான பயன்பாடு இது வழியாக கிடைக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சமூக வலைத்தளங்களுடைய பயனை புரிந்து கொண்டு அதை சிறப்பாக பயன்படுத்துவது எண்ணிக்கை குறையுது, ஆனால் சரியாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதில் இருக்கின்றது என்பது மட்டும் என்னால் சொல்ல முடியும்.
சமூக வலைத்தளங்களின் பாவனைகளில் உள்ள நன்மைகள் குறித்து மெல்பர்னில் வசிக்கும் அறிவழகன்.
என்ன பொறுத்த மட்டும் அது பல உதவிகளை செய்யுது அல்லாட்டி தொடர்பாடல்களை ஏற்படுத்துறதுன்றது என்னுடைய கருத்து. அதே நேரம் பொதுவாக சொல்ற மாதிரி மக்கள் வந்து அதை ஒழுங்காக இல்லாட்டி நேரங்களை கவனித்து பார்க்க இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு சில குறைபாடுகளும் பெறமன்றது என்னுடைய கருத்து.
ஆண்களா பெண்களா சமூக வலைத்தளங்களை அதிகமாக பாவிக்கின்றார்கள் அருட்தந்தை முனைவர் ஆ. இருதயராஜ்.
என்னுடைய ஆய்வில் நாம் பார்க்கின்ற பொழுது பெண்களை விட ஆண்களை தான் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். அதுக்கு சமூக காரணங்களும் இருக்கு. ஒன்று வந்து ஆண்களுக்கு போதுமான நேர அவகாசம் இருக்கின்றது. அலுவலகத்திலும் சரி, வேலைக்கு போகின்ற இடங்களிலும் சரி, வீட்டிலும் சரி, ஆண்கள் நினைத்தால் பெண்களுக்கான நேரங்களை திருடிக்கொள்ளலாம், ஒதுக்கிக் கொள்ளலாம். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நேரம் குறைவாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களை படுத்துவதற்கான சுதந்திரம் குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் அலுவலகத்துக்கு செல்வது அலுவலக பணி, வீட்டுக்கு வருகின்றது வீட்டு வேலை பணி. இன்னும் சொல்ல போனால் ஒரு பொம்பளை பிள்ளை ஏன் இவ்வளவு நேரம் கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கிற, ஒரு பொம்பளை பிள்ளை ஏன் செல்போனை இவ்வளவு நேரம் ஒண்டிக்கிட்டு இருக்கிற என்கின்ற ஒரு விதமான வசவுகளும் திட்டுதல்களும் பெண்களுக்கு தான் கிடைக்கின்றன. எனவே பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். அதிகமான பயன்படுத்துவதற்கான சுதந்திரமும் சமூகத்தில் இருக்கின்றது, பெண்களுக்கு அது குறைவாக இருக்கின்றது என்பதை என்னுடைய ஆய்வுகளை நான் கண்டுபிடித்தேன்.
ஆண்களா பெண்களா சமூக வலைத்தளங்களை அதிகமாக பாவிக்கின்றார்கள் என்று மெல்பர்னில் வசிக்கும் ரவி நானாவிடம் கேட்டபோது
என்ன பொறுத்த வரைக்கும் சரி சமமாகத்தான் சொல்ல வேண்டும். இல்ல ஆண்கள் பெண்கள் என்று நான் நம்ப மாட்டேன். சாதாரணமா யார் இதுல கூட அதாவது ஈடுபாடோட இது பண்றாங்களோ ஆண் பெண் என்று ஒரு வித்தியாச பேதம் இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 60-40 என்று நான் கருதலாம். பெண்கள் 60% பாதிக்கிறாங்க.
மோட்டார் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஒரு பக்கம் பயணம் எளிதானாலும் இன்னொரு பக்கம் விபத்துக்கள் அதிகரிக்கத்தான் செய்தன. அதேபோல் ஆண்களுக்கு சமூக வலைத்தளங்களின் பாவனைகளில் ஒரு பக்கம் நன்மைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆபத்துக்கள் இருக்கத்தான் செய்யும்.
அபாயங்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய தனிப்பட்ட தரவுகளை திருடி தவறாக பயன்படுத்துவது. உதாரணமா என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து என்னுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். அதை வந்து ஒரு சிலர் சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போது நமக்கு திருத்தம் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோவை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால், என்னுடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு பெண்ணோடவோ அல்லது இன்னொரு ஆணோடவோ வந்து தவறான விதத்தில் ஃபோட்டோவை மார்க் செய்து எடிட் பண்ணி அவமானப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஆபத்து இருக்கின்றது. அதே போல் வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு சில ஆண்கள் தன்னுடைய வயதையும் கடந்து தவறான வகையிலே பெண்களோடு பேசுவது, உரையாடுவது, தவறான வாக்குறுதிகளை கொடுப்பது அப்படிங்கிறதான் இவங்களுக்குரிய ஆபத்து. அதனுடைய ஆபத்து உடனடியாக தெரியாது. பிரச்சனை என்று வெளிவருகின்ற பொழுது, முகம் காட்டுகின்ற பொழுது, வெளியிலே வருகின்ற பொழுதுதான் அதை அவர்கள் சந்திக்க நேரிடும்.
தங்களின் அன்றாட செயற்பாடுகளை சமூக வலைத்தளங்களில் பிரச்சாரம் செய்பவர்கள் அவ்வாறு செய்வதற்கான காரணம் இதுவாக இருக்குமோ? மெல்பர்னில் வசிக்கும் ரவி நானா.
நான் இதை பண்ணிட்டேன், நான் இப்படி இருக்கிறேன். சில பேர் இந்த படத்தை கூடி முதல்லயே போய் பார்த்துட்டு வந்து அதை பத்தி உடனே தங்கள் அனுபவங்கள் அதுல போடுறது என்னடா, இந்த படத்தை நான் முதல்லயே போய் பார்த்துட்டேன், நீங்க இன்னும் பார்க்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தூண்டுதலை இவங்க உருவாக்குறாங்க. இது உண்மையிலே நான் நினைக்கிறேன் அது ஒரு போதை. சில நேரம் வாழ்க்கையில இவங்களுக்கு முதல் முன்பு இவங்களுக்கு வாழ்க்கையில பெருசா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்காதபடியா இப்ப இதையாவது கிடைச்சி இதுல ஒரு இதுலயாவது நான் முன்னுக்கு நிக்கிறேன்னு காற்றல ஒரு தனி சந்தோஷம் எடுக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
மாற்றங்கள் மட்டுமே மாறாதவை, மற்றவை எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பவை. நமக்காக உலகம் காத்திருப்பதில்லை. உலகோடு ஒட்டி வாழ வேண்டுமெனில் சமூக வலைத்தளங்கள் அளிக்கும் நன்மைகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வதும் விபரீதங்களில் இருந்து விலகி நிற்பதும் அவசியம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil